ஓம் சாந்தி. முரளி டேட் 14/9/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, நினைவின் பயிற்சியை எளிமை ஆக்குவதற்காக பாபாவை சில சமயம் தந்தை ரூபத்தில், சில சமயம் ஆசிரியர் ரூபத்திலும், சில சமயம் சத்குரு ரூபத்திலும் நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த ஒரு தண்டோராவை கொட்ட வேண்டும்? பதில்: சுகமான உலகத்தினை படைப்பவராகிய அவரே ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கின்றார் என்ற தண்டோராவை இப்பொழுது அடிக்க வேண்டும். அவர் குழந்தைகளுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஆகையால் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பாபா தானே கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போது உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் என்னுடன் சேர்ந்து வீட்டிற்கு வர வேண்டும். ஆகையால் தேக உணர்வை விட்டு அஷரீரி ஆகுங்கள். தெய்வீக குணத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் தெய்வீக உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். பாடல்: யார் வந்தது என்னுடைய மனம் என்ற வாசலில். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். அதாவது இப்போது நம்முடைய புத்தியில் யாருடைய நினைவு வந்துள்ளது? பதீத பாவனன் ஒரே ஒரு பாபா மட்டுமே என்பது அனைவருடைய புத்தியிலும் உள்ளது. ஆங்கிலத்தில் அவரை லிபரேட்டர் என கூறுகிறார்கள். துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார், துக்கத்தை போக்குபவர், சுகம் தருபவராக இருக்கின்றார். இது எந்த ஒரு மனிதன் அல்லது தேவதையின் பெயர் கிடையாது. இது ஒரே ஒரு பதீத பாவனர் பாபாவின் மகிமையாக உள்ளது. பதீத பாவனர் சத்கதி கொடுக்கும் வள்ளலை இறை தந்தை என கூறுகின்றனர். மனிதர்களுக்கு இந்த மகிமை இருக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணரை, பிரம்மா விஷ்ணு சங்கரரை பதீத பாவனர் என கூற முடியாது. பதீத பாவனர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருவர்தான். பரமபிதா பரமாத்மாவின் பெயரும் உயர்வானது என்றால் அவருடைய இருப்பிடமும் உயர்வானது. உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது, இவர் நமது தந்தையாக இருக்கின்றார். சிவனை தான் பாபா என்கின்றனர். சிவன் தான் நிராகாரமானவர். சிவனுடைய உருவம் தனிப்பட்டது. சங்கரருடைய உருவம் தனிப்பட்டதாக இருக்கிறது. அவர் சிவன், தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கின்றார். இன்று சத்குருவார். உங்களுக்கு தினமும் சத்குரு வாரமாக உள்ளது. சத்குரு தினமும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். மேலும் அவர் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கின்றார். இது நிச்சயத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? அவரை சர்வ வியாபி என்று கூறுவதில்லை. உங்களுடைய புத்தியில் உள்ளது பதீத பாவனர் பரமபிதா பரமாத்மா நமக்கு ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். அவர் ஞான கடலாக உள்ளார். இது புத்தியில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இவர் ஒருவர்தான் தந்தை. அவரை எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் நினைவு செய்யுங்கள். புத்தியானது மேலே நிராகாரமானவரின் பக்கம் சென்று விடுகிறது. இவர் ஆகாரமானவரோ அல்லது சாகாரமானவரோ அல்ல. ஆத்மாக்களுக்கு பரமபிதா பரமாத்மாவுடன் இப்போது காரியம் உள்ளது, ஆனால் தெரிந்திருக்கவில்லை. இவ்வாறு பாடுகின்றனர் அவர் ஞான கடல் என்று. ஆனால் ஞான கடல் என்றால் ஞானத்தை சொல்லி சத்கதி கொடுப்பவர். லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. ஞானம் என்பது ஞான கடலிடமிருந்து கிடைப்பது. ஆகையால் சாஸ்திரத்தில் கூட ஞானம் இருப்பதில்லை. ஞான கடலை தான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என கூறப்படுகின்றது. பாபா படைப்பவராக உள்ளார். அவர் எல்லையற்ற தந்தை. மேலும் மற்ற அனைவரும் எல்லைக்குட்பட்ட தந்தை. இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிக்கெல்லாம் பதி, குருவுக்கெல்லாம் கூட குருவாக இருக்கின்றார். அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர், சாதனை செய்கின்றனர். இன்றைய நாட்களில் சித்திரங்களுக்கு எதிரில், ராமருக்கு எதிரில், சங்கரருக்கு எதிரில் லிங்கம் வைக்கின்றனர். அவர் நிராகாரமானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவரே விடுவிக்கவும் செய்கின்றார். இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தூய்மை இல்லாதவர்களாக உள்ளனர். 5000 வருடத்திற்கு முன்பு எப்போது ஆதி சனாதன தேவி தேவதாவின் ராஜ்யம் இருந்ததோ அந்த சமயம் ஒரு ராஜ்யம் மட்டுமே இருந்தது, சுகதாமமாக இருந்தது. தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது. அதனுடைய பெயர்தான் சொர்க்கம். சொர்க்கத்தை சூட்சும வத்தனம் அல்லது மூலவத்தனம் என கூறுவதில்லை. சொர்க்கத்திற்கு எதிர்மாறானதுதான் நரகம். இது புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. சத்குரு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார், பாவன உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். அந்த ஒருவருக்குத்தான் எவ்வளவு மகிமை உள்ளது! லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த மகிமையை கூற முடியாது. ஒருவர் மட்டுமேதான் நிராகாரமான தந்தையாக உள்ளார். எப்போது ஷரீரத்திலிருந்து பிரிந்து விடும் போது ஆத்மாவும் கூட நிராகாரமாக உள்ளது. பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களது ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு நடிப்பை நடிக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு பிறவி நடிக்கிறீர்கள் என்பதையும் தெரிந்திருக்கிறீர்கள். பிரம்மாவிற்கும் கூட ஷரீரம் உள்ளது. சூட்சும வத்தனத்தில் கூட ஷரீரம் உள்ளது. ஷரீரம் இருக்கிறது அல்லவா? பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கும் கூட சூட்சும ஷரீரம் இருக்கிறது. நீங்கள் என்னை நிராகாரம் என கூறுகிறீர்கள். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு இரண்டு தந்தை இருக்கிறார்கள். உங்களுடைய தந்தைக்கும் கூட இரண்டு தந்தை இருக்கிறார்கள் என்று யாருக்கு வேண்டுமானாலும் கூறுங்கள். அனைவரும் அந்த எல்லையற்ற தந்தையையே நினைவு செய்கின்றனர். லௌகீக தந்தை அநேகர், ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஒருவர் மட்டுமே. தந்தை என்பது மறந்துவிட்டால் ஆசிரியர் நினைவு வரட்டும். ஆசிரியர் என்பதும் மறந்துவிட்டால் சத்குரு நினைவு வர வேண்டும். இந்த எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார், பாரதம் இப்பொழுது தூய்மை இல்லாமல் உள்ளது. முதலில் தூய்மையாக இருந்தது என்றால் இவ்வளவு ஆத்மாக்கள் எங்கே வசித்திருப்பார்கள்? முக்தி தாமம், வானப்பிரஸ்த நிலையில், அதாவது சப்தத்தை கடந்து. மனிதர்கள் வயதாகிவிட்டால் சப்தத்தை கடந்து செல்வதற்காக குருவின் அடைக்கலம் அடைந்து கேட்கிறார்கள், எங்களை நிர்வாண தாமத்திற்கு அழைத்து சேர்த்து விடுங்கள் என்று. ஆனால் அவர்களால் சென்றடைய முடிவதில்லை. மரம் கூட வளர வேண்டும் அல்லவா? முக்கியமான பாகமே பாரதத்தினுடையதுதான். அதிலும் கூட யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினரோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். ஆத்மா பரமாத்மா பிரிந்திருந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்றால் கணக்கு இருக்க வேண்டும் தானே. நீண்ட காலம் என்றால் யார் முதன் முதலாக இந்த சிருஷ்டியில் நடிப்பை நடிக்க வருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில், அவர்களுக்குத்தான் 84 பிறவிகள். 84 பிறவியின் சக்கரம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. 84 லட்சம் பிறவியின் சக்கரம் என சொல்லப்படுவதில்லை. குழந்தைகளான உங்களுக்கு 84 பிறவியின் சக்கரம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு தெரியவில்லை. பிரம்மாவிடம் கேட்டால் கூட இவருடைய ஆத்மாவும் அறிந்திருக்கின்றது அல்லவா? இரண்டு ஆத்மாக்களை பற்றி கூட ரகசியம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு ஆத்மா பிரவேசிக்க முடியும். அசுத்த ஆத்மாவின் பிரவேசம் கூட ஏற்பட முடியும் அல்லவா? அப்படி என்றால் பரமபிதா பரமாத்மாவும் கூட வர முடியும் தானே. மற்றபடி நான் நிராகாரர், வரவில்லை என்றால் ராஜயோகத்தை எப்படி கற்பிப்பேன்? என்னை தான் ஞான கடல் என்கிறார்கள். மனிதர்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது அல்லவா? பாபாவை தான் சொர்க்கத்தை படைப்பவர் என சொல்லப்படுகிறது. வைகுண்டமானது ராஜ்யமாக இருக்கிறது. ஒருவர் மட்டும் இருப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் 1 இளவரசர், சத்தோபிரதானம் ஆனவர். சத்தோபிரதானத்தை தான் மகாத்மா என சொல்லப்படுகிறது. தனியாக இருப்பவர்களை குமார், குமாரி என சொல்கிறோம். குமாரிக்கு அதிக புகழ் இருக்கிறது. திருமணம் ஆன பின்பும் கூட தூய்மையாக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் யுகல் என கூறுகிறார்கள் அல்லவா? பிறகு குமாரியின் பெயர் மாறிவிடுகிறது, தாய் தந்தையாகி விடுகிறார்கள். குழந்தை பிறந்த பின்பு தாய் தந்தை என அழைக்கப்படும். திருமணத்திற்கு பின்பு இவர்கள் தாய் தந்தை என அழைக்கப்படுகிறார்கள். குழந்தைகளும் இருப்பார்கள். அவர்களை குமார் குமாரி என சொல்ல முடியாது. குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது கிருஷ்ணபுரி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அங்கு ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் உள்ளது. மற்றபடி ஒவ்வொரு தர்மத்தின் சாஸ்திரம் கூட தனித்தனியாக இருக்கும். இதனுடைய தர்ம சாஸ்திரம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த தர்மம் அதாவது மடத்திற்கு செல்கின்றோம். ஆத்மாக்கள் வந்து தனது பாகத்தை நடிக்க வேண்டும். யாரிடமாவது கேளுங்கள், குரு நானக் இனி எப்பொழுது வருவார்? அவர்கள் கூறிவிடுகிறார்கள், ஜோதி ஜோதியோடு கலந்து விட்டது. அப்படியென்றால் அவர் மீண்டும் வரவேண்டியதில்லையா என்ன? சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்ற முடியும்? குரு நானக்கின் ஆத்மா எப்பொழுது வந்ததோ அவருக்கு பின்னால் சீக்கிய தர்மத்தினர் வந்து செல்கின்றனர். இப்போது பாருங்கள், எத்தனை பேர் ஆகிவிட்டனர். மீண்டும் கூட சக்கரம் சுற்றும் அல்லவா? கூறுங்கள், அவர் மீண்டும் எப்போது வருகிறார் என்றால் கூற முடிவதில்லை. நீங்கள் கூறுகிறீர்கள், இது 5000 வருடத்தின் சக்கரமாக உள்ளது. குரு நானக்கிற்கு 500 வருடங்கள் ஆனது. பிறகு 4500 வருடத்திற்கு பின்பு வந்து சீக்கிய தர்மம் ஸ்தாபனை செய்வார். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். பிறகு மற்றவர்களும் கூட வரிசை கிரமமாக வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்வார்கள். ஒரு சில குழந்தைகள் கூறுகின்றனர், எங்களுடைய புத்தியில் அந்த அளவு நிலைப்பதில்லை. நல்லது, கொஞ்ச விஷயம் நிலைக்கிறது தானே. பக்தர்களின் பகவானாக பாபா ஒருவரே இருக்கிறார். சொல்லப்படுகின்றது, பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா. பரமாத்மா என யாரையும் சொல்ல முடியாது. ஆத்மா வந்து பரமாத்மாவாக ஆகிவிடும் என்பது அல்ல. எப்படி எடுத்துக்காட்டு தருகிறார்கள், நீர் குமிழி கடலிலேயே கலந்து போய்விடுகிறது அதுபோல என்பர். சிலர் கூறுவார்கள், நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டார். எப்படி புத்தரை கூறுகின்றார்கள், சிலர் ஜோதியுடன் ஜோதி கலந்து விட்டதாக கூறுகின்றார்கள். இப்போது சரியானது எது? நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டார் என்பது சரியானதுதான். ஆத்மா கூட நிராகாரமாக இருக்கிறது. நிராகார உலகத்தில் வசிக்கிறது. சூட்சும வத்தனத்தில் மூவி மட்டுமே உள்ளது. அதுவும் கூட அங்குள்ள ஒரு பாஷை போல் இருக்கிறது. அங்கு அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டு ஆலோசனை எடுத்து வருகிறார்கள். இதுவும் கூட அதிசயமான விஷயமாக உள்ளது அல்லவா? மூவி டாக்கி மேலும் அமைதி மூன்றும் உள்ளது. முதலில் மூவி அசைவுகளின் திரைப்படம் இருந்தது. பிறகு அதனால் யாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்பதால் பேசும் படமாக்கிவிட்டனர். சூட்சும வத்தனத்தில் வெறும் பிரம்மா விஷ்ணு சங்கர் உள்ளனர். இவ்வாறு புரிய வைக்கப்படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமபிதா பரமாத்மா, அவர் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார். ஆத்மாக்கள் நாமும் கூட அங்குதான் வசிக்கின்றோம். பதீத பாவனர் ஒரே ஒரு சத்குருதான். அனைவருக்கும் சத்கதி வள்ளல் அவர்தான். மற்றபடி யாரும் தன்னை குரு என சொல்லிக் கொள்ளலாம், ரிஷி என கூறிக்கொள்ளலாம், மகாத்மா என கூறலாம். இருப்பினும் பக்தர்கள்தான். தூய்மைப்படுத்துபவரை கூட தெரிந்திருக்கவில்லை. பரமாத்மா அனைவரையும் கல்லறையிலிருந்து வெளியேற்றி அழைத்து செல்கிறார் என கூறுகிறார்கள். அதே மகாபாரத மிகப்பெரிய யுத்தத்தை பார்க்கிறீர்கள். நீங்கள் சத்யுகத்திற்காக ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். விநாசத்திற்கு பின்பு மீண்டும் சத்யுகத்தின் கதவு திறக்கிறது. பாபா புரிய வைத்துள்ளார், இந்த சமயம் நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யோக பலத்தினால் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். இதுவோ அஹிம்சையானது. யாருமே தெரிந்து கொள்ளவில்லை அஹிம்சை என எதை சொல்லப்படுகிறது என்று. காம விகாரத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இதுவும் கூட இம்சைதான். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் இருந்தது. விகாரத்தின் காரணமாகவே நீங்கள் முதலிடை கடைசியில் துக்கத்தை அடைந்தீர்கள். அங்கு இருப்பது நிர்விகாரி உலகம். அதன் காரணமாக முதல் இடை கடைசியில் துக்கம் ஏற்படுவதில்லை. அது அமரலோகம். இதுதான் மரண உலகம். மரண உலகத்தில் அமர்ந்து கதை கூறுகின்றார் அமரலோகத்திற்கு செல்வதற்காக. பாபா கூறுகின்றார், நான் திரிகால தரிசியாக இருக்கிறேன். நீங்களும் கூட திருக்காலதர்ஷி திருநேத்ரியாக ஆகிறீர்கள். அதாவது மூன்று உலகத்தை மூன்று காலத்தை அறிந்தவர்கள். இது பகவானுடைய மகிமையாக உள்ளது. குழந்தைகளான உங்களை கூட தனக்கு சமமாக்கி உடன் அழைத்து செல்கின்றார். ஞான கடலின் குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் ஞான கடல் ஆகிவிடுகிறீர்கள். பாபா கூறுகின்றார், நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக சைத்தன்யமாக ஞான கடலாக இருக்கிறேன். ஆம், நாம் தெரிந்து கொள்ள முடியும். விதையிலிருந்து இவ்வாறு மரம் வெளிப்படுகிறது, பிறகு பழம் வெளிப்படும். இப்போது இதுதான் மனித சிருஷ்டியின் மரம். பாபா கூறுகின்றார், நான் இந்த தலைகீழான மரத்தின் முதல் இடை கடைசியை சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கிறேன். மனிதர்கள் கூறுகிறார்கள், பரமாத்மா சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த கடல், சுகத்தின் கடல், ஆகையால் அவரிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் உங்களுடைய தந்தையான என்னிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் 21 பிறவிக்காக தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நான் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கிறேன். நீங்கள் பாகம் ஏற்று நடிக்க வேண்டும். இந்த சமயம் உங்களுக்குத்தான் ஏறும் கலையாக உள்ளது. நீங்கள் மாஸ்டர் ஞான கடல் ஆகிவிடுகிறீர்கள். பிறகு சத்தியுகத்திலிருந்து உங்களுக்கு கலைகள் குறைந்து கொண்டே போகும். ஏறவும் பிறகு இறங்கவும் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நிறைய சேவை செய்கிறீர்கள். பாபாதான் பதீத பாவனர், நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனையினர். தூய்மை இல்லாத உலகத்தை தூய்மையான உலகமாக ஆக்குவதில் உதவி செய்கிறீர்கள். உங்களுக்குத்தான் வந்தே மாதரம் என கூறப்படுகிறது. தூய்மை இல்லாத உலகை ஒரு பொழுதும் வந்தே மாத்திரம் என கூறுவதில்லை. பாபா வந்து சக்தி சேனையின் மூலமாக குப்த சேவை செய்விக்கிறார். நீங்கள் இரட்டை அஹிம்சையை கடைபிடிப்பவர்கள், ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ஆனால் ஆயுதம் எதுவும் இல்லை, தூய்மையாக இருக்கிறீர்கள். அவர்கள் அனைவருமே இரட்டை ஹிம்சகர்கள். ஒன்று விகாரத்தில் செல்வது, காம விகாரத்தினால் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் தருகிறார்கள், பிறகு தங்களுக்குள் சண்டை சச்சரவும் செய்து கொள்கிறார்கள். இன்றைய நாட்களில் எவ்வளவு துக்கத்தின் மலை விழுகின்றது! மனிதர்களிடம் எவ்வளவு கோபம் நிறைந்திருக்கிறது! தனக்கு தானாகவே அடித்துக் கொள்கின்றனர். அனைவரையும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. அனைவரும் கீழே இறங்க வேண்டும். இப்போது உங்களுக்குத்தான் ஏறும் கலை. சொர்க்கத்தினை படைப்பவர், ராஜயோகத்தினை கற்பிக்க கூடியவர் பகவான் வந்திருக்கின்றார் என்று நீங்கள் தண்டோராவை கொட்டுங்கள். அவர் உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். கிருஷ்ணரை நாம் பகவான் என கூறுவதில்லை. அவர் தெய்வீக குணம் படைத்த மனிதனாக உள்ளார். பிரம்மா விஷ்ணு சங்கரரை தேவதை என சொல்கின்றோம். அவர்களை தெய்வீக குணமுடைய மனிதர் என கூறுவதில்லை. தெய்வீக குணம் சத்தியுக மனிதர்களிடமே உள்ளது. அசுர குணம் கலியுக மனிதர்களிடம் உள்ளது. தெய்வீக குணவான் மேலும் அசுர குணவான் இப்படி மனிதர்களே ஆகின்றனர். ஆகையால் பாபா வந்து புரிய வைக்கின்றார், நீங்கள் பாபாவை ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? அடிக்கடி என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய 84 பிறவி முடிவடைந்து விட்டது. இப்போது நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கின்றேன். பிறகும் கூட நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். தேக அபிமானத்தை விட்டு தன்னை அஷரீரியாக புரிந்து கொள்ளுங்கள். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாரம். முதலாவது, பாபாவிற்கு சமமாக திருக்காலதர்ஷி திருநேத்ரி திரிலோகநாதன் ஆக வேண்டும். பாபாவின் மகிமையில் தன்னையும் கூட மாஸ்டர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இரட்டை அஹிம்சாவாதியாக ஆக வேண்டும். எந்த ஒரு விகாரத்திற்கும் வசமாகி ஹிம்சை செய்யக்கூடாது. தந்தையின் உதவியாளர் ஆகி அனைவரையும் தூய்மை ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், ஜுவாலா ரூபத்தின் நினைவு மூலம் தன்னை மாற்றம் செய்து பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா மற்றும் தேவதை ஆகுங்கள். விளக்கம்: எப்படி நெருப்பில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் அதனுடைய பெயர், ரூபம், குணம் அனைத்தும் மாறிவிடும். அதுபோல பாபாவின் நினைவின் ஈடுபாடு என்ற நெருப்பில் மூழ்குகிறீர்கள் என்றால் மாற்றம் ஏற்பட்டுவிடும். மனித நிலையிலிருந்து பிராமணன், அதன் பிறகு பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா, இதிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். அதுபோல சாதாரண மணலை அச்சில் வைத்து நெருப்பில் போட்டால் செங்கல் ஆகிவிடுகிறது. அதுபோல இதுவும் கூட மாற்றம் ஆகிவிடும். ஆகையால் நினைவை ஜுவாலா ரூபம் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்லோகன்: சக்திசாலியான ஆத்மா யார் என்றால், தேவையான நேரத்தில் கொழுமையாகவும் தேவைப்படும் பொழுது ஜுவாலா ரூபத்தையும் தாரணை செய்பவர்கள். நல்லது. ஓம் சாந்தி.